நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கனவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணயூர் உடைக்காடர் சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் முயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை எனக்கு இந்த வார நாட்களில் வந்த இரண்டு கேள்விகளுடன் சிந்திப்போம் என்று இருக்கின்றேன். முதலாவது கேள்வி வந்தது, ஒரு சாதகர் தான் சாதனை சொன்ன முறைப்படி செய்து வருகின்றேன், அந்த சாதனையால் வரும் பேறுகள் நீங்கள் சொன்ன மாதிரி பாபாஜி எங்களை எங்கே அழைத்து செல்கின்றார் என்று ஒரு சத்சங்கத்தில் கூறியிருந்தீர்கள். அதாவது அவர் எங்களை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்கின்றார், பொய்யிலிருந்து உண்மைக்கு அழைத்து செல்கின்றார், அழிவிலிருந்து அழியாமை ஆகிய சுரூப சமாதிக்கு அழைத்து செல்கின்றார் என்று பாபாஜியின் தெய்வீக குரலில் கொடுக்கப்பட்ட விடயத்தையும் கூறினீர்கள். எல்லாம் அறிவளவில் ஓரளவு புரிந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய பயிற்சியையும் செய்து வருகின்றேன். அதேபோல் நீங்கள் கூறியவாறு துன்ப நீக்கங்கள் நடைபெறுகின்றன என்னுடைய வாழ்வில். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கின்றது, அது துன்பம் நீங்குகின்றது உண்மைதான், ஆனால் அது ஒரு முடிவுக்கு வரும் போல் எனக்கு இன்னும் தென்படவில்லை. ஏனென்றால் துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது ஐயா என்று அதற்குரிய காரணம் மேலும் விளக்கப்படுத்த சொல்லி கேட்டிருக்கின்றார் அந்த அன்பர். அவருடைய கேள்விக்குரிய முதலாவது பதில், அந்த துன்பங்கள் எங்கே இருந்து அந்த வினைகள் வருகின்றதென்றால் அது உங்களுக்கு பிராப்தத்தில் தரப்பட்ட வினைகளை நீங்கள் அனுபவித்து முடிக்கத்தான் வேண்டும், அதில் ஒருவிதமான மாறுதல்களும் இல்லை. ஆனால் அனுபவ முறை பாபாஜியினால் மாற்றி அமைக்கப்படும், ஆனால் அனுபவிக்க வேண்டியது முக்கியம். சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது, நீங்கள் உங்களுடைய வினைகளை அனுபவிக்காது இந்த உடலுக்கு தரப்பட்ட வினைகளை, அதை எப்படியாவது நீங்கள் அனுபவிக்காமல் அதிலிருந்து தப்பிவிடலாம் என்று யோசித்தால் அந்த வினை அளிக்கப்படாது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அப்படி யோசித்தால் அதனால் உங்களுக்கு புதிய அகாமிய வினைகளும் வந்துவிடும். ஆகவே சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது, உங்களுடைய வினைகளை சந்தோஷமாக எடுத்து அனுபவியுங்கள், அதை முடித்து விடுங்கள். அதுதான் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படும் ஒரு ஆழ்ந்த கருத்து. ஆகவே அந்த அன்பருக்கு அந்த வினைகள் துன்பங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது, நீங்களும் அது அகன்று கொண்டும் போகின்றது, ஆனால் வருவது கூடுதலாக இருக்கின்றது போல் உங்களுக்கு ஒரு பிராப்தம். இருக்கின்றது, உங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கின்றது என்று சொன்னீர்கள். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நாங்கள் துன்பங்களை அகற்றி கொண்டு போவது என்ன மாதிரி என்று இன்னும் சில ஊடுருவல் சைவ சித்தாந்தத்தில் போய் பார்க்கும்போது நாங்கள் இன்பங்களில் இருந்து விலத்த வேண்டும், உலகத்தில் இருக்கும் சிற்றின்பத்தில் இருந்து விலத்த வேண்டும். எங்களுடைய துன்ப நீக்கங்களை நாங்கள் செய்து கொண்டு சிற்றின்பத்திலேயே இருப்போமாக இருந்தால் அந்த சிற்றின்பம் துன்பமாக மாறிக்கொண்டே வரும். அது இனி வரும் பிறப்புகளில் மாத்திரமில்லை, இந்த பிறப்பில் கூட அந்த இன்பங்கள் துன்பங்களை தரும். ஆகவே நாங்கள் துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்காக இந்த பயிற்சியை செய்யலாம் என்று ஒரு பொருளளவில் நீங்கள் கொண்டாலும், நீங்கள் சிற்றின்பங்களில் இருந்து விடுபடும் முயற்சியில் ஈடுபட்டால்தான் உங்களுடைய முழுமையான துன்ப நீக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே எங்களுடைய பயிற்சியில் நாங்கள் வெற்றி காண்பது என்பது எங்களுடைய சிற்றின்பங்களை நாங்கள் மெது மெதுவாக விட்டு விலகுவது, பற்றை விட்டு விலகுவது மிகவும் முக்கியமான செயல். ஆகவே அந்த விளக்கம் எல்லா சாதகர்களுக்கும் நிச்சயமாக விளங்க வேண்டும். இருக்கும் துன்பங்களை முடித்து விட்டோம் என்று சொல்லிக்கொண்டு இன்பத்துக்குள்ளேயே இருப்போமாக இருந்தால் அந்த துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு வரும் புதிய துன்பங்களுக்கு காரணம் இன்பங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதுதான் இங்கு அந்த வலியுறுத்தல். ஆகவே எங்களுடைய பயிற்சி நிச்சயமாக அதற்கு உதவி செய்யும், கிரியா யோகா பயிற்சி. அதுவும் பாபாஜி சொல்லப்பட்ட அந்த நான்கு வேத வாக்கு மாதிரியான விடயங்களில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு போகும் போது வாழ்வியலில் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி, உங்களுக்கு அந்த அறிவு நிலை, அந்த செயல் நிலைகள் எல்லாம் பாபாஜியினால் கிடைக்கும். உங்களுடைய சாதனை மூலம் மாத்திரம் தனியே அறிவை வைத்து கொண்டு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், எனக்கு இது விளங்கிவிட்டதென்றால் அது முழு செயல் அல்ல. அந்த அறிவில் எடுத்ததை செயலில் பயன்படுத்த வேண்டும். அந்த செயல் மூலமாகத்தான் உங்களுக்கு அதை குறைத்து கொண்டு போகலாம். ஆகவே சிற்றின்பத்திலிருந்து மெது மெதுவாக விடுபட வேண்டும் என்று அந்த அன்பருக்கு நான் சொல்லுகின்றேன். அது மாத்திரமல்ல, பாபாஜியின் யோகா பயிற்சியில் நாங்கள் கெட்டவற்றை விட்டு ஆறினை அகற்று என்று அவருடைய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, முதலும் பார்த்திருக்கின்றோம். கெட்ட விடயங்களாகிய ஆறை அகற்றி நல்ல விடயங்களாகிய ஆறை நாங்கள் பெற வேண்டும். அதன் மூலமாக எங்களுடைய சாதனை பெருக வேண்டும். அது முக்கியமானது. ஆகவே நாங்கள் இந்த சிற்றின்பத்திலிருந்து விலக வேண்டும் என்று எங்களை அழுத்தி அதிலிருந்து விலக முடியாது, உணர்ந்து விலக வேண்டும். அதுதான் முக்கியம். அழுத்தி விலகுவோமாக இருந்தால் அது மீண்டும் ஒரு நேரம் திரும்ப புல்லு முளைப்பது போல் மீண்டும் வந்துவிடும். ஏனென்றால் ஒரு அழுத்தத்தால் நீங்கள் செய்தீர்கள், பேந்து ஏதோ உங்களுடைய மனநிலையில் நீங்கள் மீண்டும் அதில் ஈடுபட்டு விட்டீர்கள். அதுதான் அதற்குரிய காரணம். ஆகவே நீங்கள் மன அழுத்தத்தால் இதிலிருந்து விடுபடாது, உணர்வு நிலையில் கூட அந்த முக்கரணங்களாலும் அவற்றிலிருந்து நீங்கள் விடுபட முயற்சிக்க வேண்டும். அதுதான் இன்ப நீக்கம். அதற்கு என்ன தேவை? அடுத்த கேள்வியை உள்நோக்கி கேளுங்கள். அதற்கு தேவையானது ஒரு உங்களுக்கு அறிவு திறன், அதை சைவ சித்தாந்தத்தில் விவேகம் என்று சொல்கின்றார்கள். மணிவாசகரின் திருவாசகத்தில் கூட விவேகம் என்று சொல்கின்றார்கள். உங்களுக்கு விவேகம் வேண்டும். அதற்கு மேலாக அந்த விவேகம் உங்களுக்கு வைராக்கியத்தை கொடுக்க வேண்டும். அந்த வைராக்கியம் மூலம் நீங்கள் இந்த ஆறினை பெற்று ஆறினை அகற்றி நீங்கள் முத்தி நிலைக்கு செல்ல வேண்டும். அதுதான் பாபாஜியின் கிரியா யோகம், யோகா பயிற்சி. அது மிகவும் முக்கியமானது. அவற்றை நீங்கள் ஒழுங்காக செய்து கொண்டு வரும்போது உங்களால் அதை நிச்சயமாக அடைய முடியும் என்று அந்த அன்பருடைய ஒரு சிறிய கேள்விக்கு இவ்வளவு நீளமான பதிலை அவருக்கு கொடுக்கின்றேன். ரெண்டாவது கேள்வி வந்தது, நாங்கள் இந்த பயிற்சியில் எல்லாம் இருக்கிறோம் ஐயா, எங்களுக்கு பாபாஜியின் அருள் நிச்சயமாக கிடைக்கும், இந்த பயிற்சியை செய்து கொண்டு போகும் போது என்று எங்களுடைய அறிவு நிலையில் எனக்கு தெரிகின்றது. இருப்பினும் அதை பற்றிய சிறிய தகவல்கள் இன்னும் மேலும் தந்தீர்கள் என்றால் எங்களுடைய பயிற்சியை ஊக்குவிப்பதாக இருக்கும். எதுவும் நேர்மறை எண்ணங்களை நாங்கள் எங்களுடைய அறிவில் புகுத்துவோமாக இருந்தால் அது நல்லம் என்று தான் கருதுகின்றேன். ஆகவே அந்த பயிற்சியை வைத்து இன்னும் வேறு சில தகவல்கள் தர முடியுமா என்று அந்த அன்பருடைய கேள்வி. பயிற்சியை வைத்து பல தகவல்கள் கொடுக்கலாம், ஆனால் முக்கியமானது தகவல் அல்ல, பயிற்சி. சொன்னவற்றை நீங்கள் தொடர்ந்து தவறாது இடைவிடாது ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் உங்களுடைய சாதனைகளை நீங்கள் செய்ய பழக வேண்டும். அந்த சாதனை மூலம்தான் இந்த நாங்கள் சத்சங்கத்தில் பேசுவதோ அல்லது பாபாஜியின் தெய்வீக குரலில் தரப்பட்ட விடயங்களோ அல்லது சைவ சித்தாந்தத்தில் தரப்பட்ட அடிப்படை கருத்துக்களோ எல்லாம் நிகழக்கூடியது. சாதனைதான் முக்கியம். ஆகவே அந்த அன்பருக்கு நான் சொல்லக்கூடிய விடை என்னவென்றால், நாங்கள் முப்பொருள் உண்மையில் இருக்கின்றோம், அதாவது பதி, பசு, பாசம். நாங்கள் ஆரம்ப நிலையில், அனாதியான நிலையில் ஆணவத்துடன் கட்டுப்பட்டிருக்கின்றோம், இருளில் இருக்கின்றோம் என்றெல்லாம் படித்திருக்கின்றோம். அன்றை அந்த இருள் என்றால் என்னவென்றால், ஆணவம் எங்களுடைய ஆன்மாவை ஒடுக்கி வைத்திருக்கின்றது. அந்த நிலையில்தான் நாங்கள் இந்த உடலுக்குள் வந்து புகுந்தோம், ஒடுக்கப்பட்ட நிலை. ஆகவே இந்த ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து விடுபடுவதுதான், எங்களை விடுவிப்பதுதான் இறையுடைய நோக்கம். அதற்குரிய உத்திதான் எங்களுக்கு இந்த பிறப்பில் கிடைத்த கிரியா யோகா சாதனை. ஆகவே அந்த சாதனையை செய்தால்தான் நாங்கள் அந்த ஒடுக்கத்தில் இருந்து விடுபடலாம். அந்த ஒடுக்கத்தில் இருந்து விடுபடுவது என்று சொல்வது ஆணவ மலத்தில் இருந்து விடுபடுவது. அந்த மலத்தில் இருந்து விடுபட்டால்தான் ஆன்ம ஈடேற்றம் அடைந்தால்தான் இறை எங்களை ஆட்கொள்வதற்குரிய முத்தி நிலை கிடைக்கும். ஆகவே அந்த ஒடுக்கத்தில் இருப்பதுதான் இருள் நிலை என்று சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். ஆகவே அதை செய்வது மலம், ஆணவ மலம். அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் இறை எங்களுக்கு வினைகளை தந்திருக்கின்றார் என்று பலமுறை பார்த்தோம். அந்த வினைகள் பிராப்த வினை என்ற மூலமாக எங்களுடைய ஆன்மாவுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அந்த வினைகளை நாங்கள் முடிக்க வேண்டும். அதை முடிப்பதற்காக மாயையினால் தனு கரண புவன போகங்களாக எல்லாம் தரப்பட்டிருக்கின்றது. அதை பாவித்து நாங்கள் அந்த வினைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்று பல முறை பார்த்திருக்கின்றோம். எத்தனை முறையும் திருப்பி திருப்பி பார்க்கலாம், எங்களுடைய சாதனை நன்றாக அமையும் வரை. ஆகவே நாங்கள் அந்த இறை தந்த வழியை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த வினைகளை நாங்கள் அடக்க வேண்டும். இப்படியாக போய்கொண்டிருக்கும் போது இன்னொரு விடயத்தையும் சொல்ல விரும்புகின்றேன். என்னுடைய சகசாதகர் நண்பர் ஒருவருடன், உங்களுக்கும் தெரிந்தவர்தான், நேற்று நாங்கள் இருவரும் ஆன்மீகத்தை பற்றி பேசினோம். ஒரு அற்புதமான கருத்தை என்னுடைய சிந்தைக்குள் கொண்டு வந்தார். அது என்னவென்றால், திருஞான சம்பந்தரை பற்றி சிறிது விளக்கம் தந்தார். ஞான சம்பந்தர் தன்னுடைய முத்தி நிலையில் இறையுடன் கலந்தார். தன்னுடைய திருமண நாளன்று அந்த நாளில் அவருடன் கூட இருந்த மக்களும் அதில் கலந்தார்கள் என்று ஞான சம்பந்தர் வரலாற்றில் இருக்கின்றது, நடந்திருக்கின்றது. அதில் ரெண்டு சொற்களை அவர் அற்புதமாக எனக்கு சொன்னார். அது ஒன்று சார்ந்திருப்பது, மற்றது சேர்ந்திருப்பது. அதை பற்றி சிந்தித்தேன். சார், சார்ந்திருத்தல் என்ன, சேர்ந்து இருத்தல் என்ன? அதற்கு அவர் சொன்ன அந்த ஞானசம்பந்தர் கதையில் இருந்த ஓமானம், அந்த கதையே ஓமானம்தான், நடந்த ஒரு விடயம். அந்த திருமண மண்டபத்தில் இருந்து மூன்று பேர் மாத்திரம் அந்த ஞான ஒளியில், இறை ஞான ஒளியில் கரைந்தார்கள் என்று சொன்னார். மற்றவர்கள் எல்லோரும் ஞான நிலையை எய்தினார் என்று சொன்னார். எவ்வளவு நல்ல ஒரு விளக்கம். ஏனென்றால் அந்த ஞானசம்பந்தரின் கதையில் அதில் இருந்தவர்கள் எல்லோரும் ஞான ஒளியில் கலந்தார்கள் என்று சொல்லும்போது சிலருக்கு அதில் ஒரு ஐயம் வரும். எல்லாரையும் நாங்கள் ஆன்மாக்களாக பார்க்கும்போது அந்த ஊர் மக்கள் தான் அந்த கல்யாணத்துக்கு சென்றிருப்பார்கள், அவர்கள் எங்கெங்கிருந்து வந்து அந்த ஆன்ம நிலையை அந்த ஊரில் பெற்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது, அது இறைக்குத்தான் தெரியும். ஆனால் நிச்சயமாக அவர்கள் ஞான சம்பந்தருக்கோ அவருடைய மனைவியாருக்கோ அல்லது இன்னொரு ஞானியும் அந்த இடத்தில் அந்த ஞான ஒளியில் கரைந்தார் என்று சொன்னார். அந்த மூவருடைய நிலையை பார்க்கும்போது வந்த மக்களுடைய நிலை மிகவும் ஆன்மீகத்தில் குறைந்த நிலையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். நிச்சயமாக அந்த ஞான குழந்தையின் நிலை இருந்திருக்க முடியாது. ஆகவே அந்த மூவர் மாத்திரம்தான் அந்த ஞான ஒளியில் கரைந்தார்கள், மற்றவர்கள் எல்லோரும் அந்த ஞான ஒளியில் ஞானம் பெற்றார்கள் என்று சொன்னது மிகவும் அற்புதமான விளக்கமான கருத்து. அல்லது இந்த கலியுகத்தில் மக்கள் கேட்கலாம், ஐயா நீங்கள் இவ்வளவு சாதனையெல்லாம் செய்து தான் எங்களை, நாங்கள் இறைவனின் முத்தி நிலையை அடையலாம் என்று திரும்ப திரும்ப சொல்கின்றீர்கள். எங்களுக்கு ஞான சம்பந்தர் மாதிரி ஒரால் இந்த கலியுகத்தில் இப்போது இருப்பார்களா? இருந்தால் அவர் ஏதாவது விழாக்கள் வைத்தால் நாங்களும் அதில் போய் கலந்து கொண்டோம் என்றால், தப்பித்தவறு இறைவன் வந்து விட்டார் என்றால் நாங்களும் அதனுடன் போய் சேர்ந்து போயிடலாம் என்று பொய்க்கணக்கு போட்டு உலக இன்பத்திலிருந்து சுயித்து அந்த நாள் வருமா என்று பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதுதான் இல்லை. அந்த ஞான நிலைதான் அந்த சார்ந்தவர்களுக்கு இருந்ததென்றும், அந்த சேர்ந்தவர்கள் என்றால் இறைவுடன் ஏற்கனவே சேர்ந்து இருக்க தகுதி பெற்றவர்கள் அந்த மூவர்தான் அந்த கூட்டத்தில் என்று சொன்னது மிகவும் அருமையான விளக்கம். அல்லது அது மக்களை பிழையான வகையில் சிந்திக்க பண்ணிவிடும். ஆனால் அந்த ஞான நிலை கிடைத்தது உண்மை. அந்த ஆன்மாக்கள் எல்லாம் அந்த ஞான நிலையை எடுக்கக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்ட ஆன்மாக்களே தவிர இறையுடன் அந்த இடத்திலேயே கலந்து முழுமையாக கலந்து கொள்ள முடியாத நிலை நிச்சயமாக இருந்திருக்கும். இதை நான் ஏன் சொல்கின்றேன் என்றால் அந்த கதைக்காக அல்ல. எங்களில் பலர் இந்த சாதனைகளை செய்யாமல், இந்த சாதனைக்கு தேவையான வழிகளை அறிந்து இன்னும் இந்த உலகியல் இன்பத்தில் சுவைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அது தவறல்ல. சத்குரு கிரியா பாபாஜியும் இந்த கிரியா யோகத்தை குடும்பத்தில் இருந்து கொண்டே செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கி இருக்கின்றார். அது உங்களை அந்த அவர் சொன்ன மாதிரி அந்த மூன்று நிலையிலும் அழைத்து செல்லும். பொய்களை காட்டி பொய்யிலிருந்து உண்மைக்கு அழைத்து செல்லும், இருட்டிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்லும், அழிவிலிருந்து அழியாமைக்கு அழைத்து செல்லும். ஆகவே பாபாஜி அந்த வழிகளை காட்டியிருக்கின்றார். ஆகவே இப்படியான சத்சங்கங்கள் எல்லாம் எவ்வளவு முக்கியம், நீங்கள் இந்த சாதகர் கூட்டத்தில் இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம், நீங்கள் உலகியலிலும் இருந்து கொண்டு இந்த சாதகர் கூட்டத்திலும் இருந்தால் இந்த சாதகர்களில் ஒருவரோ இருவரோ மூவரோ அந்த பாபாஜியின் நிலையை எட்டி பிடிக்கும் போது அவர்களுடன் சேர்ந்து அந்த கூட்டத்தில் நீங்கள் இருந்தபடியால் நீங்களும் அந்த ஞானத்தை சிறிது பெறுகலாம். ஆகவேதான் மணிவாசகர் கூட சிவனை கேட்டிருக்கின்றார், சிவனே என்னை இந்த அடியார்கள் கூட்டத்தில் வைத்திரு, வழியால் செல்ல விட்டு விடாதே, அது தனியவே எனக்கு பெரிய வெற்றி என்று சொல்கின்றார். அவர் விளங்காமல் சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த கூட்டத்தில் இருக்கும் போது உங்களுடைய பக்குவ நிலையை நீங்கள் வளர்த்து கொள்வது சுலபம், அது உங்களுடைய சாதனைக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். அதே போல்தான் எங்களுடைய கிரியா யோகத்திலும் கிரியா சாதகர் கூட்டத்தில் உங்களுடைய சங்கங்களில் உங்களுடைய கிரியா நிகழ்வுகளில் சாதகர்களுடன் சேர்ந்து நீங்கள் பயணிப்பது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய சாதனையில் வெற்றியை தரும். அது மாத்திரமில்ல, அவர்களுடைய சாதனை இன் முழுமையான சாதனையை அடைந்தவர்கள் மூலம் உங்களுக்கும் அதிலிருந்து ஒரு பங்கு ஆன்ம ஈடேற்றத்துக்குரிய அதிர்வுகள் உங்களுடைய சாதனையில் வந்து கிடைக்கும். அவற்றையும் நீங்கள் சுவிக்கலாம். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது கிரியா சாதகர் கூட்டத்தில் முடிந்தளவு இருப்பது. அதை விட உங்களுடைய ஆன்மாவிற்காக இந்த சாதனையை விடாது தொடர்ந்து செய்வது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடையலாம் என்று சொல்லி சாதனை 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 இல்லையென்றால் வேதனை என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். பாபாஜியின் அருளுடன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு தாராளமாக சொல்லலாம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
நல்லதோர் காலமும் நல்லதோர் நேரமும் இறைவன் அருள் புரியக்குள்ள யாராலையும் தடுக்க முடியாது. அதுவே இந்த சத் சங்கத்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு சொற்களா இருக்கு. நல்ல அருமையாக சொன்னீங்க. சம்பந்தருடைய அவரு ஞானம் அடையக்கூடிய சூழ்நிலை இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்து அதெல்லாம் கேட்கக்குள்ள இந்த சத்சங்கம் எவ்வளவு சிறப்பா நடக்குதுன்றது பாபாஜிக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த சிற்று இன்பத்தை பத்தி சொன்னீங்க. அது சில பேருக்கு வருத்தமாக கூட இருக்கலாம். யாரும் வருத்தப்பட வேண்டாம். அவர் அவர் நிலையில அதை உணர்ந்துகிட்டா போதும். அதை ஒத்துக்கிட்டு உணர்ந்து நடந்துகிட்டாலும் பாதி வெற்றி நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா பாபாஜி நமக்கு நிறைய வந்து வழிகளை சொல்லி கருணை அடிப்படையில நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. அதோட மட்டும் இல்ல, சைவ சித்தாந்த கோட்பாட்டுல இருக்கக்குள்ள அதுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. அதை அறிஞ்சிக்கிட்டு அதை ஒத்துக்கிட்டா போதும், நம்ம பாதி வெற்றி அடைஞ்சிடுவோம். அதுக்கப்புறம் இந்த குழந்தை நம்ம பக்கம் உடாதுச்சுன்னா பாதிய அவரு எடுத்துப்பாரு. பாபாஜி நம்மளை தூக்கிட்டு போய் எங்க வைக்கணுமோ அங்க கரெக்டா வச்சிருவாரு. அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் எல்லாருமே நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதை நம்ம உறுதியா வச்சுக்கிட்டா போதும், அவர் நம்மளை வழி நடத்துவார். அந்த வகையில நல்ல சிறப்பான ஒரு சத்சங்கம் இன்னும் சிறப்பா நடக்க பாபாஜியுடைய திருவருளை நாடி நம்ம இருப்போம். இந்த திரு அடியார்கள் கூட்டத்திலேயே நம்ம இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை பெறுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம,
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயா, அப்படியே இணைப்பில் இருங்கள். மற்றவர்களிடம் சென்று வருவோம்.